இம்ரான் மகபூப் உங்களுக்கு 5 நிமிடங்கள்.
இன்று விவாதத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற சுகாதார அமைச்சுக்களே சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கான நேரத்தை வழங்கியதற்கு நான் முதலில் நன்றியை கூறிக்கொண்டு, உலகிலே பொதுமக்களுக்கும் சமூக நல திட்டங்களை அதிகம் வழங்குகின்ற நாடுகள் பட்டியலிலே இலங்கைக்கு முன்னுரிமை உள்ளது. இலவச கல்வி, இலவச சுகாதாரம், வறுமை ஒழிப்பு திட்டம், போஷாக்கு திட்டம் என பல சமூக நல திட்டங்கள் இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையிலே இலங்கையராகிய நாங்கள் சந்தோஷமடைய வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். இப்பொழுது சுகாதாரத்துக்கு சவாலாக இருக்கின்ற ஒரு விடயமாக போஷாக்கு பிரச்சினையை நாங்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். குறை நிறைந்த பிள்ளைகள் பிறத்தல், சிசு மரண வீதம், மெல்ல கற்குகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு என்பன போன்ற பல பிரச்சினைகள் போசனை குறைபாடு காரணமாக ஏற்படுகின்றது. இது நாட்டுக்கு பெரும் சவாலாக காணப்படுகின்ற ஒரு பிரச்சினை. இந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு செயற்பாடுகளை இப்பொழுது எங்களுடைய அதிமேகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஜனாதிபதி செயலகத்திலே இதற்கான விசேட பிரிவு ஒன்று இப்பொழுது இயங்கி வருகின்றது. திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் போஷாக்கு குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டோர் குறித்த தகவல்கள் திரட்டி வருகின்ற ஒரு செயற்பாடுகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு அலுவலகங்களிலே பணியாற்றும் வெளிக்கள உத்தியோகத்தர்களுக்கு போஷாக்கு பற்றிய விழிப்புணர்வுகள் கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு வருகின்றன. முன்பள்ளி ஆசிரியருக்கான விழிப்புணர்வு செயற்பாடுகள் இப்பொழுது முன்னெடுக்கப்படுகின்றன. இது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுகாதார சேவையை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் காலத்துக்கு காலம் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. எனினும் அவற்றிலே நிலவுகின்ற சில குறைபாடுகள் காரணமாக எந்த சேவை மக்களுக்கு முழுமையாக சென்றடையாத ஒரு நிலைப்பாடிலே இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக வைத்தியர் நியமனத்தை சொல்லலாம். திருகோணமலை மாவட்டத்திலே நிலவும் பாரிய வைத்தியர் தட்டுப்பாடை நீக்க அங்கு வைத்தியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். ஆனால் நியமிக்கப்படுகின்ற வைத்தியர்களிலே எத்தனை வைத்தியர்கள் திருகோணமலை மாவட்டத்திலே கடமையாற்றுகின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனையோர் தமது செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றத்தை பெறுகின்றார்கள். சிலர் வேலையை விட்டுவிட்டு தனியார் வைத்தியசாலையிலே கடமையாற்றுகின்றார்கள். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று அவர்களுடைய கடமைகளை செய்கின்றார்கள். இதனால் திருகோணமலை மாவட்டத்திலே வைத்தியர் குறைபாடை போக்க முடியாத ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. இப்பொழுது பதவி சிறுபுர, கோமரங்கடவள, தோப்பூர், கிளிவெட்டி, முள்ளிப்பத்தானை போன்ற பின்தங்கிய பகுதிகளிலே வைத்தியர் தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. சில வைத்தியசாலைகளிலே நிரந்தர வைத்தியர்கள் இன்மையினால் பதில் கடமை புரிகின்றவர்களது நிலை கஷ்டப்படுகின்றார்கள். வைத்தியர்கள் விடுமுறை எடுக்குகின்ற, லீவ் எடுக்குகின்ற செயற்பாடுகள் கூட எடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இன்று எங்களுடைய பிரதேசத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் பெருமளவிலே செலவு செய்து உருவாக்குகின்ற இந்த வைத்தியர்கள் அரசாங்கத்தின் கீழ் பணிபுரியாது தனியார் துறைகள் அல்லது வெளிநாடுகளிலே செல்வதை அனுமதிக்க முடியாது. இதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். கல்வி கல்லூரியிலே தெரிவு செய்யப்படும் பயிலுனர் ஆசிரியர்களுக்கு கற்கை நெறியின் பின்னர் குறித்த காலம் இலங்கையிலே பணிபுரிய வேண்டும் என்று உறுதி கூறுகின்றார்கள். அதாவது போன் சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது. அதே போன்று மருத்துவ பிடத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றவர்களுக்கும் ஒரு போன் சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் கேட்டுக் கொள்கின்றேன். அப்போதுதான் அரச பல்கலைக்கழகத்திலே இலவசமாக கல்வி கற்கும் வைத்தியர்களின் சேவைகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் வைத்திய தட்டுப்பாடை போக்க முடியும். இந்த விடயம் குறித்து கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதையும் மீண்டும் நான் இந்த இடத்திலே ஞாபகம் மூட்டிக் கொள்கின்றேன். இதே போல நியமிக்கப்படுகின்ற மருத்துவர்கள், தாதி உத்தியோகத்தர் போன்றவர்களுக்கு திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்து சேர்வதில்லை, இடமாற்றம் பெற்று விடுகின்றார்கள். இவை அனைவருக்கும் பரிகாரம் காண வேண்டும். பொதுவான ஒரு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2 வைத்திய சாலைகள் மட்டுமே தற்போது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. உள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலை, கந்தளை ஆதார வைத்தியசாலை போன்றவை இதற்கு உதாரணங்களாக இருக்கின்றது. அதிலும் இந்த வகையிலே கிண்ணியா தள வைத்தியசாலையும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதை நான் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன். கடந்த சுனாமி காலத்திலே முற்றாக அழிந்த இந்த வைத்தியசாலை கிண்ணியா ஆதார வைத்தியசாலை ஆகும். ஆனாலும் அது தனது சொந்த இடத்தை விட்டு வேறு இடத்திலே இப்பொழுது அந்த வைத்தியசாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்திற்கு விஜயம் செய்த சுகாதார பிரதி அமைச்சர் கௌரவ பைசல் காசிம், சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் ஆகியோர்கள் மாவட்டத்திலே அதிகமான வைத்தியர்களை பார்வையிட்டு அங்கு காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள். அதற்காக நான் இந்த இடத்திலே அவருக்கு நன்றியை. கிண்ணியா தள வைத்தியசாலை சுனாமிக்கு பின்னர் வேறு இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதால் அங்கு அதிகமான பௌதிக காணப்படுகின்றது. ஆகையால் இன்னும் பல விடயங்களை கூறிக்கொண்டு செல்லலாம். ஆனால் நேரம் போதாதன் காரணத்தினால் என்னுடைய இந்த உரையை ஹென்சாட்படுத்துமாறு சொல்லிக் கொள்வதோடு, கௌரவ சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் ஒரு நல்லாட்சியை உருவாக்குவதிலே முக்கியமாக இருந்த ஒருவர், நாட்டின் சுகாதார மேம்பாட்டுக்காக பாடுபடுகின்ற ஒருவர். அவரை திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் அழைப்பு விடுகின்றேன். அவர் எமது சுகாதார சேவை அதிகாரிகள், வைத்தியர்கள், ஏனைய சுகாதார சேவைகள், பொதுமக்கள் ஆகியவர்களை சந்தித்து அதன் மூலம் எமது மக்களுக்கு நன்மை அடைகின்ற பல விடயங்களை திருகோணமலை மாவட்டத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வசா.
தேங்க்யூ.
கரு சபாபதி துமணி, ரட்டகட்ட இத்தாம வெதகட் தமாத்தியான்சியாக் தமை சௌக்கியம் ஆத்தியான்சி இத்தாம வெதகட் தமாத்தியான்சியாக் இத்தாம வெதகட் அமைத்திவரே கேட்டது இத்தாமத்ம வெதகட் சேவாவாக் சிதுவின் அவஸ்தாவே மினிட்டு பகக்கறி கதாகரண்ட லபீமகன மன் சந்தோஷவேன். கரு சபாபதி துமணி, நிவர சௌக்கியம் ஆத்தியான்சியகன கதாகரத்தி அப்படி தாம சந்தோஷம் கியான புடுவாங் அதிகரு ஜனாதிபதி துமாகே பொம கலக சிஷ்யத்திவுனு சிஹினியாக் வகை திபிச்ச ஜாதிக ஔஷத பிரதிபத்திய எதுமாகேம ரஜையாட்டதே அப்பே சௌக்கியமதி துமா விசின் யதார்த்தியாக் பவட பத்கர்லை அதுமே விவாதி அப்பி பவத்தான் ஏக்கு பிரதிபலையாக் லேச சபாபதி துமணி அதவெனக்கொட்ட அப்பே ஔஷதமில விசால பிரமாணிக்கிங் அடுவெலா ஜனதாவட லொக்கு சஹானியாக் தென்னட ரஜே ஹட்டியட அப்பட புழு அங்கம் லபில திபெனும் விசேஷன் சபாபதி துமணி மட்ட கெட்டி வெலாவாக் நிசா திபென்னே மா நியோஜனேகரன் கால்ல டிஸ்ட்ரிக்கேட அப்பே வர்த்தமான சௌக்கியமாத்திய ராஜித சேனாரத்ன அமதி துமா கிறப்பு அத்தி விசால மெஹவரகன இத்தாம கிருத்தவேதீவ வச்சன கியப்பியாக் விதரக் மங் பிரகாசகரான் மெவர அயவேன் கராபிட்டிய ரோஹலகன விசேஷ அவதானியாக்க முகர்த்தி பீமகன மான் சந்தோஷம் வேணும். லங்காவே துங்வினி விசாலம ரோஹலதமாய் கராபிட்டிய ரோஹல தினக்கட்ட கராபிட்டிய ரோஹலட்டு ரோகின் ஹாரசிய ஹெட்டபாக் விதர நேவாசிக பிரதிகார லபனம் இவகேம விவித சாயனவலின் பிரதிகார கண்ண டகுனு பலாத்த பிரதான ரோஹல ஹட்டியிட கராபிட்டியட்ட ரோகின் திதாஸ்திசிய பகாக் விதர தவசகட பிரதிகார கண்ண எனவா சாயனவலி இவகேம தமை மே அவருத்த வெனக்கொட்ட இதிரி காலே வெனக்கொட்ட கராபிட்டிய ரோஹல வெனுவின் விசால முதலக் சௌக்கிய அமதி துமா விசிங் வெங்கல்ல திபெனம் ஏக டகுனை ஜனதாவடலகு சந்தோஷயா ருபியால் மில்லியன ஹத்சிய அனுமக்பமன வயக்கரல மகால் நமேக்கின் யூத் வகுகடு ஏககே தேங் இதிவெமின் பவத்தினோ அப்பி பலாபுரத்தினோ லபன மார்த்து மாச வித்ர வெனக்கொட்ட ஏ வெடகட்டு அவசாங் விழா ரோகி இங்கே பிரயோஜனே சந்தா ஏ வாட்டு சங்கீர்ண பாவிதாக்கரன புடுவாங் வெய் கீழ அப்பி விருத்த பக்ஷே சிட்டியதி மேகன நிதர நிதரமே சபாவே சௌக்கியமாத்தியான்ச வேசீசி தவசல கதாக்கர மான் சந்தோஷனும் அதிகரு ஜனாதிபதி துமாகி நாயகத்தே சௌக்கியமதி துமாகி மக பெண்மீமின் மே வெடகட்டு அத கடினம் கரகன்னட புடுவாங்கம லபீமகேன அப்பே ஜனாதிபதி துமா ஹிட்டபு சௌக்கியமதி வரே ஹரிட கிரியாக்கரல ஜனாதிபதி வெனக்கொட எதுமாட்ட வடாத் ஹொந்தி மே கட்டியுத்து கரான்னட்ட புழுவாங்க வின விதியட் எதுமா தக்ஷம அமைத்திவரேக் மேகட பத்கரா விஷேகன அவபோதி அத்தீன மேரட்டையின பரிணத்தம தேசபாலன அக்ஞே மேகட பத்கல்ல தீனோ ஏக பிரதிபலாதாப்பி வினிவீம் பவத்தின் அப்பே திஸ்ரிக்கே ஜனதா ஹரிட அப்பி ஏக தாக்கினோ விவித அடுபாடுகான் மத்தே உனத் தனட்டமத் වකුගඩු බද්ධ කිරීමේ සැත්කම් 52ක් පමණ කරාපිටියේ වෛද්‍යවරු කරලා තියෙනවා කියන එක ඒ වෛද්‍යවරුන්ට ස්තුති කරමින් මම සඳහන් කරන්න කැමැතියි. මාසෙකට ගරු ඇමතිතුමනි වකුගඩු රෝගීන් 625ක් විතර කරාපිටියට එනවා ප්‍රතිකාර ගන්න. අද මේක විශේෂ අවශ්‍යතාවයක් වෙලා තියෙනවා අපේ පළාතේ. ඉදිරි වර්ෂ 5 තුල මහල් 10කින් උත් වෛද්‍ය ඒකක 5ක් පමණ ඉදිකිරීමට සැලසුම් කරලා තිබෙනවා මෙතුමාගේ නායකත්වයෙන්. ඒ අතර රුපියල් මිලියන 1401ක වියදමින් ශල්‍ය හා කායික රෝගයේ ඒකකයක් හදන්නත් කටයුතු කරනවා. ඒ වගේම රුපියල් මිලියන 1500ක වියදමින් ළමා වාට්ටු සංකීර්ණයක් ඉදිකරන්නත් කරාපිටියේ කටයුතු කරනවා. තවත් රුපියල මිලියන 1000ක වියදමින් රසායනාගාරයක් සහ පිළිකා රෝග මර්ධන ඒකකයක් පිහිටවනවා කරාපිටියේ. එකම කාලයක් තුල මේ සහ විශාල මුදලක් සෞඛ්‍ය අමාත්‍යතුමා ගාල්ලේ කරාපිටියේ දකුණේ පළවෙනි ප්‍රධාන රෝහල හැටියට වෙන් කරනවා. රුපියල් 1000ක වියදමින් දන්ත ශල්‍ය ඒකකයක් ඉදිකිරීමටත් එතුමා මැදිහත් වෙලා තිබෙනවා. කරාපිටියේ රෝහලේ අමාත්‍යතුමනි කැතීටර් ශල්‍ය ඒකක දෙකක් තිබුණත් වසර ගාණක් තිස්සේ එකයි ක්‍රියාත්මක වෙන්නේ. ඔබතුමා මේ සහ විශාල සහයෝගයක් අපට ලබා දෙන අවස්ථාවේ ඒ ගැනත් පුළුවන් විදියට බලන්න කියලා මම යෝජනා කරනවා. ඒ වගේම නියෝජ්‍ය සභාපතිතුමනි මම නියෝජනය කරන අපේ ගම්පලාතේ ප්‍රධානම රෝහල තමයි ඇල්පිටියේ රෝහල. අපේ ඇමතිතුමාට මම ආරාධනා කරා ඇල්පිටියේ රෝහල නිරීක්ෂණය කරන්න දවසක් එන්න කියලා. එතුමා බොහොම නිහතමානීව ඇල්පිටියේ රෝහල නිරීක්ෂණය කරන්න ඇවිල්ලා සෑහෙන වෙලාවක් රෝහලේ ගත කරලා වෛද්‍යවරුන්ට හෙදියන්ට කාර්ය මණ්ඩලයට දේශපාලන නායකින්ට හැමෝටම සවන් දීලා එතුමා වැදගත් තීරණ කීපයක් ගත්තා එතෙන්දිම. ඇල්පිටියේ රෝහල කියන්නේ දිනකට බාහිර රෝගීන් 750ක් විතර ප්‍රතිකාර ගන්න තැනක්. ඒ වගේම නේවාසික රෝගීන් 300ක් පමණ සිටින විවිධ සායන වලින් ප්‍රතිකාර ගැනීමට 400ක් විතර සහභාගී වෙන කරාපිටියේ හැරුණ කොට අපේ පළාත්වල තියෙන ලොකුම රෝහලක්. ඇල්පිටියේ රෝහල නිරීක්ෂණය කරපු රාජිත සේනරත්න ඇමතිතුමා එවෙලෙම වැදගත් තීරණ කීපයක් ගත්තා. ශල්‍යාගාර සංකීර්ණයේ සහිතව මහල් 10කින් උත් ගොඩනැගිල්ලක් ලබා දීමට අවශ්‍ය පියවර ගන්න කියලා එතුමා ක්‍රියාත්මක වුණා. අද වෙනකොට මේ මනුම් කටයුතු කරලා ඇස්තමේන්තු සකස් කරලා ඒකත් යථාර්ථයක් කරන්නට පුළුවන් වෙලා තියෙනවා. බෙන්තර ඇල්පිටියේ පළාත විතරක් නෙමෙයි හිනිදුම කරන්දිණියේ හැම ආසනයකම ජනතාව ප්‍රතිකාර ගන්න තැනක්. ඒ සියලු ජනතාවගේ ගෞරවය ඔබතුමාට මම මේ අවස්ථාවේදී පුද කරනවා. ANE යුනිට් එකක් ලබා දීමටත් පරිපාලන ගොඩනැගිල්ල සඳහා විදුලි සෝපානයක් ලබා දීමටත් වෛද්‍ය උපකරණ සහ වෙනත් සාමාන්‍ය උපකරණ ඒ වගේම අපේ රෝහල් කීපයකටම එතුමා ගිලන් රථ ලබා දීම ආදී ඒ එක සංචාරයක් තුලදී එතුමා ගත්ත තීරණ. එනිසා මම එතුමාට විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී මේ කෙටි කාලයක් ඇතුළත එතුමා විසින් කරපු සේවයට දකුණේ ජනතාවගේ ගාලු දිස්ත්‍රික්කයේ ජනතාවගේ කෘතවේදීත්වය පළ කරන්න කැමැති. අවසාන වශයෙන් මම කියන්න ඕනේ මේ සංචාරයේදී එතුමා ගියා බලපිටියේ රෝහල බලන්න. මම ඇල්පිටියට ආරාධනා කරාම එතුමා කිව්වා කාලය ඉතුරු කරගන්න මට තවත් රෝහල් දෙකක්වත් බලාගත්තොත් තව තවත් මොන හරි කරන්න පුළුවන් කියලා. ගෝනගල පැත්තට ගිහිල්ලා එතුමාගේ ඥාතීනුත් ඉන්න පළාතක් එකේ එතුමා කුඩා කාලෙත් ගියේ රෝහලක්. එතුමා ඒ රෝහලටත් දෙමහල් ගොඩනැගිල්ලක් දුන්න පළාත් සභා රෝහලක් හැටියට. ඒ වගේම බලපිටියේ රෝහල අපේ පළාතේ තියෙන තවත් ප්‍රධාන රෝහලක්. ඒකටත් මහල් 10කින් යුක්ත ගොඩනැගිල්ලක් ලබා දීමට පියවර ගත්ත ශල්‍යාගාර හා විවිධ පරීක්ෂණ කටයුතු කිරීමට පුළුවන් වෙන විදියට. ඇමතිතුමනි දැන් ඔබතුමාගේ නියෝගයේ පරිදි නිලධාරීන් වහාම ක්‍රියාත්මක වෙලා ඒ සැලසුම් සකස් කරලා ඒ වැඩ කටයුතු දැන් කරන්න බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. ඒ නිසා අද මේ වැඩගත් අමාත්‍යාංශ යටතේ මන්ත්‍රීවරු ගණනාවක් තම තමන්ගේ පළාත් වෙනුවෙන් කතා කරන්න උනන්දු වෙන ප්‍රධානම අමාත්‍යාංශයක් නිසා මම මීට වඩා කාලය ගන්නේ නැහැ. මේ කෙටි කාලය තුල ගාලු දිස්ත්‍රික්කයට පමණක් ඔබතුමා කරපු සේවය මේ සහ විශාල සේවයක් කියන එක මම බය නැතුව ප්‍රකාශ කරනවා. මුළු රටටම ඔබතුමා කරපු සේවයත් ඉතා විශිෂ්ටයි කියන එක ප්‍රකාශ කරමින් ඔබතුමාට ලබන අවුරුද්ද වෙනකොට ලංකාව පුරා තව තවත් මේ සෞඛ්‍ය ශේෂ්ත්‍රය දියුණු කරන්න විශේෂයෙන්ම අතිගරු ජනාධිපතිතුමා සෞඛ්‍ය ඇමති කාලේ එතුමාට කොච්චර උනන්දුව තිබුණත් සමහරක් වෙලාවට ඉහළින් සහයෝගය එතුමාට නොලැබිච්ච තැන් තිබුණා. අද එතුමා ඉහළම තැනට ගිහිල්ලා එතුමා සෞඛ්‍ය ඇමතිවරයා හැටියට ඔබතුමා පත් කළා. අද මේ සම්පූර්ණ ශක්තිය දෙනවා රටේ සෞඛ්‍ය සේවාව දියුණු කරන්න. ඒ සඳහා ඔබතුමාට ශක්තිය ධෛර්යය ලැබෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් මට අවස්ථාව දීම ගැන ඔබතුමාට ස්තුති කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා.
Honorable Minister, next Honorable Sathasivam Velendran. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் பேச கிடைத்தமைக்கு நன்றிகள். உண்மையிலே 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே எமது சுதேச மருத்துவத்திற்கு சுகாதார அமைச்சு 250 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கிறது குறித்து நான் சுகாதார அமைச்சை நான் பாராட்டுகிறேன். சுகாதார அமைச்சினுள்ளே சுதேச மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக இந்த 250 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பகுதிகளிலே இந்த சுதேச மருத்துவத்துறையை நாங்கள் இன்னும் வேகமாக கட்டியெழுப்பலாம். நிச்சயமாக வேகமாக செயற்படுகின்ற எங்களுடைய சுகாதார அமைச்சர் அவர்கள் அதில் கூடுதலான கவனத்தை செலுத்தி வருகிறார், கூடுதலாக செலுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக எமது பல நூற்றுக்கணக்கான வருஷங்களாக எங்களுடைய நாட்டிலே இருந்த சுதேச மருத்துவம் கூடுதலான வளர்ச்சி நிலையை அடைய வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக கிறிஸ்துவுக்கு முன்பட்ட காலத்திலிருந்து இந்த நாட்டிலே சுதேச மருத்துவம் தொடர்பாக பல நூல்கள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக வடபகுதியை மையப்படுத்தி பரராச சேகரம், சிகராச சேகரம், அமுதாகரம் போன்றதான பாரம்பரிய வைத்திய நூல்கள் இருக்கின்றது. இவ்வாறான பாரம்பரிய வைத்திய நூல்கள் இவையெல்லாம் முறையாக ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். அத்தகைய முறையில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, சுதேச மருத்துவத்துறையிலே இன்று தென்னாசியாவை எடுத்துக்கொண்டால் கேரளா முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறது. இன்று மேற்குலக நாடுகளில் உள்ளவர்கள் கூட அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அவர்கள் கூட பல நாடுகளில் இருந்து கேரளாவுக்கு சென்று சுதேச மருத்துவத்துக்கூடாக நோய்களை தீர்த்துக் கொள்கின்ற முறை இருக்கின்றது. எமது நாடும் அத்தகைய துறையிலே இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தினால் நாங்கள் பலரை இங்கு எடுத்து அதுக்கான மருந்துகளை நாங்கள் செய்ய முடியும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோன்று எங்களுடைய சுகாதார அமைச்சு இன்று நாடளாவதியிலே 1000 ஒசுசல நிறுவனங்களை கொண்டு வருகிறது. இத்தகைய மருந்தகங்களை கொண்டு வருவது மாத்திரமல்ல, ஒரு கட்டுப்பாட்டு விலையை கொண்டு வருவதை நான் பாராட்டுகின்றேன். அது மாத்திரமல்ல, நீரழிவு தொடர்பாக தற்பொழுது சுகாதார அமைச்சு கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றது. அவ்வாறான முயற்சிக்கும் எங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் கடந்த இந்த 3 தசாப்தகால யுத்தத்திலே அதிகளவான மாற்றுத்திறனாளிகள், கண்ணை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், கால்களை இழந்தவர்கள், அதற்கப்பால் கூடுதலான 1000கணக்கானவர்கள் வடக்கு கிழக்கிலே இந்த முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு விடுப்பு கீழே இயங்க முடியாத ஒரு பரிதாப நிலையிலே படுத்த படுக்கையிலே இருக்கின்றார்கள். அவர்களை நீண்ட நாட்கள் வைத்திய சாலையில் வைத்து பராமரிப்பது என்பதும் ஒரு லேசுபட்ட விடயம் அல்ல. ஆகவே அவர்கள் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை கூட மிகவும் பரிதாபமான சூழல். அவர்களால் அவர்களை பராமரிப்பது என்பது, குடும்ப உறவினரால் பராமரிப்பது என்பது மிகவும் கஷ்டப்பட்ட விடயம். ஆகவே எங்களுடைய சுகாதார அமைச்சர் அவர்கள் இதில் கூடுதலான கவனத்தை செலுத்தி இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளை பராமரிப்பதற்கான ஒரு விசேட வைத்திய சேவையை ஆரம்பிக்க வேண்டும். குறிப்பாக கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இந்த முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு இடுப்புகள் இயங்க முடியாமல் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டிருப்பவர்களை வைத்தியசாலையை கொண்டு செல்வது கூட கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் இருக்கின்றது. அவர்களை ஒரு இலவச ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி அவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய
ஆர்டர் ப்ளீஸ், கொஞ்சம் இருங்க.
அத்தகைய மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதி வாய்ப்புகளை நிச்சயமாக சுகாதார அமைச்சர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வடகிழக்கு பகுதிகளிலே குறிப்பாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஓசானம், தரிசனம், வாழ்வோசை போன்றதான அதாவது சில சமூக அமைப்புகள் இவ்வாறான மாற்றுத்திறனாளிகளை பிள்ளைகளை வைத்து செய்தாலும் அவர்களுக்கு போதுமான நிதியுதவிகளோ வசதிகளோ இல்லாதால் அநேகமானவர்கள் உள்வாங்கப்படாமல் இருக்கிறார்கள். குறிப்பாக ஓசானம் என்று சொல்லப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்ற பிள்ளைகளிலே 14 வயசுக்கு மேல் ஆண் பிள்ளைகள் அங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு அதுக்குரிய பகுதிய வளம் இல்லை. அவ்வாறு ஆண் பிள்ளைகளை அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அவ்வாறு போகின்றதில் அண்மையிலே ஒரு மாற்றுத்திறனாளி பையன் ஒருவன் இறந்த சம்பவம் மாவட்டத்திலே நடந்தது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுதர்சனி வேண்டப்பள்ளி அவர்கள் கூட இந்த சிறுவர் மாற்றுத்திறனாளிகள் பற்றிய விஷயங்களை முன்வைத்தார். இந்த விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் இந்த 30 வருஷ யுத்தத்தின் பின்பு உளநலம் பாதிக்கப்பட்டவர்கள் வடகிழக்கு பகுதியில் கூடுதலாக இருக்கிறார்கள். உளநல வைத்தியர்களை நாங்கள் குறிப்பிட்ட மாவட்ட ரீதியாக பிரதேச ரீதியாக நியமித்து சேவையாற்ற வேண்டிய நிலை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை. இன்று இந்த மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இந்த நல்லாட்சி அரசிலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கூட பிரதி அமைச்சர்கள் கூட அங்கே தரிசித்திருக்கிறார்கள். இன்று ஒரு மாகாணத்துக்கே இருக்கின்ற ஒரு போதனா வைத்தியசாலையில் பல குறைபாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக போதனா வைத்தியசாலையில் ஒரே ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் தான் இருக்கிறது, அதுவும் அடிக்கடி பழுதாகி விடுகிறது. ஆகவே அவ்வாறு பழுதாகின்ற சந்தர்ப்பங்களிலே அம்பாறை கொண்டு செல்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆகவே ஒரு புதிதாக இன்னும் ஒரு சிடி ஸ்கேன் மிஷினை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உரிய நிதியை சுகாதார அமைச்சு வேகமாக வழங்க வேண்டும். அதனால் பல உயிரிழப்பு சம்பவங்களும் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போதனா வைத்தியசாலை கிழக்கு மாநிலத்திற்கு திரும்பவும் சொல்ல, கிழக்கு மாநிலத்துக்கு ஒரே ஒரு போதனா வைத்தியசாலை, அங்கே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்புதான் ஒரு சில அம்புலன்ஸ் கொடுக்கப்பட்டது. 12 அம்புலன்ஸ் தான் இருக்கின்றது, அதிலும் 4 அம்புலன்ஸ் தான் கொழும்புக்கு வந்து போன்ற நிலை இருக்கின்றது. அதிகளவான நோயாளர்களை அங்கிருந்து இருதய மாற்றி சிகிச்சை என்று பல்வேறு பெரிய நோய்களுக்கு அங்கே கொண்டு வருகின்ற நிலை இருக்கிறது. ஆகவே புதிய அம்புலன்ஸ் வசதிகளையும் எங்களது போதனா வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சு இந்த வரவு செலவு திட்டத்துக்கூடாக வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு, நிச்சயமாக 3 சத்திர சிகிச்சை பிரிவு இருக்கின்றது. அண்மையில் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் வந்து புற்றுநோய் சத்திர சிகிச்சை பிரிவை ஆரம்பித்து வைத்தார். ஆனால் அங்கு எங்களுக்கு 1000 kV உள்ள ஒரு ஜெனரேட்டர் என்று எங்களுக்கு தேவைப்படுகிறது. அதையும் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் அதை எங்கள் வைத்தியசாலைக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு, அத்துடன் கிழக்கு மாகாணத்திலே ஒரு MRI ஸ்கேன் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்களுடைய போதனா வைத்தியசாலைக்கு இன்று எனக்கு முன் பேசிய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் சிறுதர்கள் கூட சொன்னார், யாழ் போதனா வைத்தியசாலைக்கு ஒரு MRI ஸ்கேன் வேண்டும் என்று. அதேபோன்று நாங்களும் கிழக்கு மாகாணத்திலே எங்களுடைய போதனா வைத்தியசாலைக்கு ஒரு MRI ஸ்கேனை வேண்டி நிற்கின்றோம். அது மாத்திரமல்ல, குறிப்பாக எங்களுடைய JMO போதனா வைத்தியசாலையில் ஒருவர் தான் இருக்கின்றார். அவர் லீவ் எடுக்கின்ற வேளையிலே அந்த மரணங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிப்பது கஷ்டமாக இருக்கின்றது. அண்மையிலே ஒரு கிராம சேவர் இறந்த போது அவருடைய மரண விசாரணை அறிக்கை கொடுப்பதற்கு எங்களுக்கு 3 நாட்களுக்கு மேல் சென்றது. ஆகவே JMO அந்த பதவியில் உள்ள வைத்தியர்களும் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு, மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக கிழக்கு மாநிலத்திலே அதிகளவான கிராமிய வைத்தியசாலைகள் இருக்கின்றது. இந்த வைத்தியசாலைகள் நிச்சயமாக அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். எங்களுடைய கௌரவ சுகாதார பிரதி அமைச்சர்களை கூட நாங்கள் அழைத்திருந்தோம். கூடுதலாக எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற கிராமிய வைத்தியசாலைகளை தரிசித்து அங்குள்ளதான பல்வேறுபட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக. ஏனென்றால் இன்று
மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளை புனரமைப்பதற்காக நாங்கள் RDHS ரிப்போர்ட் ஒன்று தந்திருக்கோம். அது சம்பந்தமாக பில்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக பருவாங்கர பக்கத்தில் 5 பிரதேசங்களில் 5 PUC ஹாஸ்பிட்டலில் புறநம்பிக்கை நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். ஆகவே அதை விட இன்னும் வேலை திட்டங்கள் அடுத்த வருடங்கள் நடக்க முடியும் கூற விரும்புகிறோம்.
ஆகவே அந்த பகுதிகளில் எங்களுக்கு வைத்தியர் தாதிமாருடைய குறைபாடுகளும் இருக்கின்றது. கௌரவ அமைச்சர்கள் அதிலையும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கின்றோம்.
பிரச்சனை எங்களுக்கு அது கிட்டத்தட்ட 1000 டாக்டர்மார் ஜனவரியில் எங்களுக்கு வருது. அது அங்கே அந்த பதவிக்கு நாங்கள் கொடுக்க இருக்கோம். அது மாதிரி ஜனவரியில் 1200 நர்ஸ்மாரும் ஜூனில் 1200 நர்ஸ்மாரும் வராங்க. அதையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க இருக்கோம். நாங்கள்
நிச்சயமாக நீங்கள் அந்த படுவாங்கரை பகுதியில் கவனம் செலுத்த வேண்டும். காரணம் என்றால் கூடுதலாக யானை தாக்கம் இவ்வாறான கூடுதலான பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் அங்கிருந்து போதனா வைத்தியசாலையை கொண்டு வருகின்ற வழியில் அதிகளை இறந்து போன்ற சூழல் இருக்கின்றது. ஆக அந்த படுவாங்கரை பகுதியிலே போதனா வைத்தியசாலை போன்ற ஒரு தரமான ஒரு வைத்தியசாலையை நாங்கள் நிச்சயமாக அங்கே உருவாக்க வேண்டும். அதுக்கு அமைச்சர் அவர்கள் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நாங்கள் நியமிக்கிற விடயத்தில் நாங்கள் அமைச்சு எது வேலை எடுத்துக்கொண்டாலும் அதில் யூனியன் வந்து அதில் கொஞ்சம் தலையிடுறதால எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை. அது நாங்கள் இங்கெங்க ஆள் போடணும். போன முறை கூட நாங்கள் 1000 பேர் போட்டுட்டாங்க. சுகாதார அமைச்சர் மாகாண சுகாதார அமைச்சர் சொன்னார் கிட்டத்தட்ட 5 ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்கல் இல்லைன்னு சொல்லி. அது எங்கிட்ட போடல உண்மையிலே. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆள் போட்டிருந்தோம். அவங்களோட யூனியன் செஞ்ச வேலைன்னு சொன்னால் அந்த ஆக்களை மாற்றி வேற வருது மாற்றி போட்டாங்க. அதை எங்களுக்கு ஆள் கொடுக்கிறவர்கள் அது ரொம்ப சேலஞ்ச் ஒன்று எங்களுக்கு. இன்ஷா நான் மிக விரைவில் பார்த்துக்கோங்க.
மக்களுடைய நலத்தினையும் கவனத்துக் கொள்ள வேண்டும். என்றால் கூடுதலாக அதனால் மக்கள் தான் இவ்வாறான செயற்பட மக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். அதுபோன்று மிகவும் கூடுதலான பழமை வாய்ந்த நீண்டகால வரலாற்றை கொண்டுதானே களுவாஞ்சிக்குடி மகளிடத்தீவு செங்கலடி ஆரையம்பதி போன்ற வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படாமல் இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அதையும் தரம் உயர்த்ததற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பணிவாக கேட்டுக் கொள்கின்றேன்.
கேட்டா கல்வாஞ்சிக்குடி வந்து நாங்க நவீனப்படுத்திருக்கோம். ஜெய்கா ப்ரொஜெக்ட்ல நாங்க பெருசா கட்டிப்பட்டிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பிரதேசத்துக்கே மிக பெரிய ஹாஸ்பிட்டலாக வரப்போகுது. மிக விரைவில் ஜனாதிபதிகளால் திறக்கப்படும். அது
அதுல இந்த சிற்றூழிய ஆளணி தட்டுப்பாடும் இருக்கின்றது. அதை நீங்கள் கவனித்துக்கொள்ள வேண்டும்.
மாநிலசபை அதுக்குரிய வேலை திட்டங்கள் மாநிலசபைக்கு மேனேஜ்மெண்ட் கமிட்டியால இன்னும் அப்ரூவ் பண்ணப்படல. ஆனா இருந்தாலும் கூட கடந்த மாநிலசபை அமைச்சர்கள் மீட்டிங்ல நாங்க அதுக்குரிய வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கோம். மிக விரைவில் அது தீர்க்கப்படும்.
நன்றி. அத்துடன் இன்று குறிப்பாக பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு எங்களுடைய போதனா வைத்தியசாலைக்கு கடந்த 2015களிலிருந்து கூடுதலானவர்கள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் சிற்றூழியர்களாக சுகாதார தொண்டர் ஊழியர்களாக வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 120 மேற்பட்டவர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பிந்தி வருகிறார்கள், முந்தி செல்கின்றார்கள். எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர்களுக்கு தெரிந்திருக்க நினைக்கிறேன், அவர்கள் வருவது பிந்தி, போவது முந்தி. ஆகவே அதனால் 2:30 அவர்கள் வைத்தியசாலை விட்டு போய்விடுகிறார்கள். இதனால் அங்கே வைத்தியர்களுக்கு தங்களுடைய வைத்திய சேவை செய்வது என்பது ஒரு பாரிய சவாலாக இருக்கின்றது. அதிக அளவு லீவ் எடுக்கிறோம் அவர்கள் இருக்கின்றார்கள். அதேவேளையில் வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வருபவர்கள் மொழி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. நோயாளிகளோடு பேசுவது ஒரு பாரிய சவாலாக இருக்கின்றது. ஆகவே அது உண்மையிலே மிகவும் வேதனை அளிக்கின்றது.
From our areas to any other district. Always appointed from the districts.
இப்பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள்
தென் ஐ வில் செக் இட் ஹவு தேவ் கம்.
நான் இன்று கூட கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு தர வேண்டும். இன்று கூட வெளி மாவட்டத்திலிருந்து 6 இடமாற்றம் பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது. இன்று நான் வைத்தியசாலை அதிகாரிகள் பேசின பொழுது 6 இடமாற்றம்.
Honorable member, wind up please. டைம் ஓவர்.
மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்திருக்கால் எந்த மாவட்டத்திலிருந்து என்று கேட்கவில்லை. வேற வெளி மாவட்டம் தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே வேளையில் தற்பொழுது ஒரு 4 முன்பு வழங்கப்பட்ட 31 சுகாதார தொண்டர் நியமனத்தில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மிகவும் குறைவு. அதாவது 31 பேரிலே 16 மேற்பட்டவர்கள் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் 2015 வரவு செலவு திட்டத்திலே பேசும்பொழுது சொன்னோம், எங்களுடைய இந்த சிற்றூழிய நியமனங்களிலே சுகாதார அமைச்சர் இருக்கலாம், கல்வி அமைச்சர் இருக்கலாம், நிச்சயமா எங்களுடைய கருத்துக்களுக்கும் செவிமடுங்கள் என்று சொல்லி 2015 வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் நாங்கள் ஆதரவளித்தோம். கௌரவ பிரதி அமைச்சர்களுக்கு தெரியும், உங்களோட கட்சியோடு சேர்ந்து நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறோம். 11 ஆசனங்களை கொண்டிருந்தாலும் உங்கள் கட்சியோடு சேர்ந்து முதலமைச்சராக இருக்கின்றோம். ஆகவே அவ்வாறான உறவை நாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும் என்பதை விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த சிற்றூழியர் நியமனத்திலே நிச்சயமாக நீங்கள் ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களிடம்
நீங்கள்
கேட்டிருந்தீர்கள். எங்களுடைய மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மொழி பேசுகின்ற இளைஞர்களுடைய லிஸ்ட் அனுப்பியிருந்தோம். ஆனால் அதிலிருந்து ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
தேங்க்யூ. ஹொண்டபல் எம்எச்எம் நவாபி
அமைச்சர். தனிப்பட்ட லிஸ்ட் கேட்டிருக்காரு, அடுத்த அப்படின் சொல்றீங்க.
Thank you very much. Honorable presiding member for giving this opportunity, and I was extremely happy while listening to the honorable minister when he was speaking, and I must thank him because big amount of funds have been allocated not only for Colombo and Kandy hospitals, right around the country money is allocated so that people will be benefited in the future. And I was just listening to him, CKDU disease, Already 2,225 million have been spent, and another 715 million has been allocated, especially places like my area, Putlam, where the kidney disease and all diseases are very high. I'm sure Honorable Minister will help us to obtain the necessary machineries to curb that disease. Further, children hospital, there are two major hospitals. Over 1,000 million rupees have been allocated for improvement of these hospitals in the other areas. It is a very good move because people, we travel a long distance away from Colombo, either to Colombo, Kandy we have been going. I think with this move, the Honorable Minister, I'm sure you'll be able to help the poor children living in other areas. And I'm extremely happy about the decision you have taken on the private hospitals, because it is the middle class people who have been really suffering, because when they as alternative, when they go to these private hospitals, they are taxed very heavily. I'm sure with this decision you can sort of bring them under control so that the people of this country will be benefited, because this is what we promised during the last elections. Then another thing is, I must tell you about the reduction of prices of the medicines. You know, in one case, a gentleman told me the monthly bill was over 8,500 rupees, and now it has come down to 2,500, 3,000 rupees. And it's a very good move. I'm sure in the future people will be benefited. And also, I must also mention about my hospital in Putlam, which I have already spoken to you. When His Excellency the President was the Minister of Health, he visited Putlam, and after that I am requesting you, your Honourable Minister, to visit Putlam, because my hospital Putlam, which caters to a very large area. Now, unlike Chilau, Maravilla, Ningambu and Kuliapitiya, my area is a vast area and we have shortcomings. Week before last, there was an adjustment. Thank you very much. I'm sure I will not drag on, because the service done by you, because I was the provincial health minister earlier on, and I did some service to that, and after that we have had problems. So similarly, I'm extremely happy, because wherever we go,
I would like to say, myself and DG visited your hospital. With your staff, we discussed and we have been asked them all the suggestions. And also, they have, all the building sector has been given to building department to do the estimates. Yeah. Hope so next year we will be starting some work for you.
But Honourable Deputy Minister, I was not aware, you never informed me about you coming to Putlam.
Hospital, yeah. And the only way to Anuradhapura only, we just went to the... But anyway, sorry about it.
Personally, you know me, you should have informed me. I'm not finding fault. You should have informed me. Anyway, I know the Honourable Minister for the last so many years. I'm sure when he comes, he'll definitely inform me and come. Therefore, thing is, so many problems are there. We are covering a vast area.
Honourable Member, please wind up.
Just 2 minutes. Now, we are covering places like Kalpitiya, Vanathevillu, part of Anamadu. In addition, there are 7 to 8 defence camps. Therefore, I must thank Honourable Minister for giving me this opportunity, and also I must thank you for giving me this opportunity, and request the Honourable Minister to visit Putlam in January. Thank you very much.
Thank you. Honourable is Sarana Pawan. No, 9 minutes.
Honourable Speaker, Presiding Member, thank you for the opportunity. This time, the allocation for the improvement for physical infrastructure facilities, outpatient ward, accident wards, operation theatres, laboratory complexes and equipment is 25,200 million. It was a little more than last year, 23,147 million. What I try to propose here is, since this budget theme is a social inclusion, and by year 2020, the northern province is virtually with the average of the other rest of the province. So therefore, it is time to concentrate and consider more allocations towards the north, and I am happy to note that next to Western province that you have considered it for, the northern province. But still we have to look into the working aspect of it. How do we monitor it and how to expedite the matters? Sometimes I think the allocations that goes during the period of August, September, it may not be possible for the officials to complete their work. Now, presently the general hospital that needs the nursing lecture hall, it needs 150 million and laboratory extensions need 300 million. There is a building which is being built with the World Bank assistance, the first and second floor, and the rest of the four floors needs 1,073 million. This is, as I told, with the allocations, this has to be given priority to complete this building. Also, there are so many other requirements, and especially in the case of Jaffna Teaching Hospital, we can go on a high rise due to lack of space. Therefore, this is what I want to bring it to the knowledge of the minister. Here, I think I'm very happy. With a good governance, he is one of the key men. And we supported, and especially myself supported because he was there. So, I would like to bring to your kind notice, the management services were very clearly informed. You see, the approved cadre at present, the entire entire province, is 7,275 altogether. That is from the consultant to the bottom. But a needed additional cadre requirement in 2013, they made the request, but it was not approved. Only a limited. I think after my last speech, immediately there were 200 nurses were given. But here the position of the nurses: 826 approved cadre, but the additional cadre requirement is almost 970 required. So without that, now we can see there are so many, there are nearly 20 peripheral hospital has no concern, no doctors at all. So how can they function? How do they take it up? So first I want to point out the shortages of, say, the pharmacist, the additional cadre requirement under that. When they say additional cadre requirement, in other words, it is shortage. Pharmacist nearly 55, medical laboratory technologist 46, physiotherapist 24, radiographers, the most important, that is 27, radiotherapist 28. More than that, we don't have cadre, medical officer for mental health, clinical counselor, child psychologist, so many here. But important ones, I am reading it out. So kindly, Minister, look into this, because the health sector, I think of all the ministries you look into, everyone focus on the health. Health is more priority. Health is given priority. And of course you are doing, I know, with all the available resources you are doing the best. But we, I think, after the 30-year war, during the 30 years, no development took place. And also no development took place even after the war ending since 2009. Only with this good governance, that I mean, I would say rather expeditiously, things are being happening. But at the same time, I think this year, year 17, you start the pave the path, then only we can come to the average level in all aspects, not only health, education, etc., etc. There are so many things involved. So, I want to point out another. We have 7 primary health centers, Northern Province, other than the one I was telling you about the shortages with the cadres, and 5 hospitals newly opened. 5 hospitals have to be upgraded, and specialized care units are being functioned as chronic kidney disease in all major hospitals. All those are lacking of staff. So here, major drawback of our hospitals, with all the, whether it is a teaching hospital or rural hospitals, the staff shortages. And some are more than 50% shortage. And we are, our council, a health statute is already passed in the council and assented by the governor, and 5 hospitals were given approval to upgrade. So here the needs are necessary. So infrastructure development. So in addition to what I mentioned for the general hospital, we need more money towards the development. I want to suggest, at times I think when I discuss with you, you have asked me, we have sent so much of money, what's happening and why things are being slow. So this is from the central government center, it is being sent. Now provincial council allocation is with the provincial council. So I suggest better committee appointed by including the minister of the province. Then we, the members of parliament, I mean the committee should consist of members of parliament, so we can discuss with you the progress of it and whether it is slow, how it is being technically done, how they are progressing, how are they programming, etc., etc. So I, if there is any provision in that manner in your ministry, I appreciate it has to be created.
Member, 2 minutes more.
The provincial minister, we are working very closely, but if the things are not moving, this thing, if I appoint you as, to represent the central government from my side, because I can't just always supervise only the northern province. So if I appoint you, can you work with the chief minister and report to me and get the things done?
Of
but
course,
you
in
will
the
have to be regularly, you will have to, contact our ministry and do everything and do the in between.
Definitely, in the interest of our people.
Okay. Then 1st of January, we will appoint you to look after from the central government to look after the northern province on health from our ministry. We will send you the letter.
Thank you, Minister. Then apart from that, the awareness, excuse me, give me a minute please, the awareness program of number of diseases, I think one is the health workers are doing, but you can see even that health workers are shortage here. Some kind of you have to initiate something different where it reaches the people immediately before things get worse. So that also has to be done. I think going through the process, through your health services, is also essential. At the same time, there has to be proper, I would say, advertisements or proper any other manner where the awareness is created through the schools, through everything. Here I think the minister suggested some programs through the schools. He has allocated 500 or 1,000 million.
Regional RDS office.
Honorable Deputy Minister.
Area. So all this propaganda work is done by the RDS office in the sole areas. The propaganda, all this what you said now, is done by the RDS office and the MOH office, which reach the public.
How do we ensure it really reaches it there? With the lack of staffs, and some RDHS office, some may be functioning, some may not.
No, all the RDHS office are functioning because we have every month, we have the
RDHS member, meeting, please wind up.
Director's meeting.
Please wind up. Time.
Thank you, Minister. Thank you. That's an answer.
Karu Sabhapathumani. මේ රටේ වැදගත් අමාත්‍යංශයක් වන සෞඛ්‍ය අමාත්‍යංශයේ වැශීෂය යටතේ අද විවාදයට එක්වීමට අවස්ථාවක් ලැබි පිළිබඳ ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙමින් සෞඛ්‍ය ගැන කතා කරනකොට අද ශ්‍රී ලංකාවේ සෞඛ්‍ය ගැන අපිට සතුටට පත් වෙන කාරණා කීපයක් තියෙනවා. අපිට ගත්තාම අපේ රටේ තියෙන සම්පත් එක්ක සෞඛ්‍ය දර්ශකයන් ගත්තාම අනිකුත් රටවල් සමග සම්පත් කොච්චර තිබ්බත් අද අපේ රට ඉතාමත් ඉදිරියෙන් ඉන්න මොහොතක්. මේ ගෞරවය ඇත්තටම ලැබෙන්න ඕනේ සෞඛ්‍ය සේවාවේ නියුතු සියලුම පුද්ගලයින්ට. ඒ පුද්ගලය තමයි නිවාරණ අංශයේ සම්බන්ධව ඉන්න ශේෂ්ත්‍රයේ ඉන්න නිලධාරීන්, සෞඛ්‍ය වෛද්‍ය නිලධාරීන්, මහජන සෞඛ්‍ය පරීක්ෂකවරු, ඒ වගේම පවුල් සෞඛ්‍ය සේවක සේවිකාවන්, ඒ වගේම මේ අවස්ථාවේ විශේෂයෙන්ම ප්‍රතිකාර අංශය සඳහා දායකත්වය දෙන වෛද්‍යවරු, ඒ වගේම හෙද කාර්ය මණ්ඩලයේ පරිපූර්ණක වෛද්‍ය සේවය ඇතුළු සමස්ත කාර්ය මණ්ඩලයටම මේ ගෞරවය හිමි විය යුතුයි. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, අද අපි රටක් විදියට මේ වෙනකොට අපි ලබාගෙන තියෙනවා මැලේරියා සහ බරවා රෝගයේ සහ මුලින්ම තුරන් කිරීම පිළිබඳ ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ සහතිකය. ඒක තමයි මං හිතන්නේ හොඳම දර්ශකය මේ අපේ සෞඛ්‍ය සේවාවන් වල නිරත වෘත්තීය කැපවීම තුලින් ලබාගත ලොකු ජයග්‍රහණයක්. මං හිතන්නේ ඒකේ ගෞරවය අපේ සෞඛ්‍ය අමාත්‍යතුමා ඇතුළු සියලුම අමාත්‍යාංශවල නිලධාරීන්, ඒ වගේම ශ්‍රේෂ්ඨ නිලධාරීන්, ඒ වගේම සමස්ත සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ වෛද්‍යවරු ඇතුළු සියලු දෙනාටම මේ ගෞරවය හිමි යුතුයි. අද අප රටේ මරණ සංඛ්‍යාව ගැන බලන විට අපි මුහුණ දෙන ප්‍රධානම අභියෝගය බෝ නොවන රෝග. අද බෝ නොවන රෝග ගැන කතා කරනකොට ඉතින් මරණ ගත්තාම 65%ක් විතර මේ බෝ නොවන රෝගත් එක්ක තමයි අපේ මරණ සංඛ්‍යාව වැඩි වෙලා තියෙන්නේ. අපි බෝ වන රෝග මර්ධනය සඳහා මාතෘහා ළමා සෞඛ්‍ය දියුණු කිරීම සහ එන්නත් කිරීම වගින් වැළැක්විය හැකි රෝග පාලනය කිරීම නිදහසෙන් පස්සේ අපි ලබාගත ලොකු ජයග්‍රහණයක්. වර්තමානයේ බෝ නොවන රෝග අප රටට සැලකිය යුතු බරක් වෙලා තියෙන මොහොතක අපි මේ වෙනකොට කවුරුද දන්නවා වෛරු හෘද රෝග, මයෝකාඩි ඉන්ෆාක්ෂන් ඇතුළු ඉස්කීමි හෘද රෝග, ඉස්කීමි කාඩ් ඩිසීස් අද රජයේ රෝහල්වල මරණවලට ප්‍රධාන හේතුවක් වෙලා තියෙනවා. ඒ වගේම අධික රුධිර පීඩනය, මස්තිෂ්ක වාහිනී රෝගයේ අගාතය, දියවැඩියාව ගැන කතා කරනකොට ගරු සභාපතිතුමනි, අයිතනි අපි කවුරුත් දන්නවා මේ ගත වූ දශක දෙක තුළ මේ ක්‍රමයෙන් ඉහළ ගොස් ඇති අතර සෑම වැඩිහිටියන් 5 දෙනෙකුගෙන් එක් අයෙක් පූර්ව මධුමේහෙන් හෝ මධුමේහෙන් පෙළෙන අයෙකු බවට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම මේ දියවැඩියාව ආශ්‍රිත සංකූලතා නිසා අද මරණ සංඛ්‍යාව ඉහළ ගිහිලා තියෙනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, නිදාංගත ශ්වසන රෝග ඇදුම, ඒ වගේම නිදාංගත වකුගඩු රෝගය, මං හිතන්නේ අමාත්‍යතුමනි, හඳුනා නොගත් වෛද්‍ය හේතු නිසා නිදාංගත වකුගඩු රෝගය සෞඛ්‍ය ගැටලුවක් වෙලා තියෙන මොහොතක්. එය බහුල උතුරු මැද හා වයඹ මෙන්ම අනිකුත් පළාත්වල සමහර ප්‍රදේශවල දක්නට තියෙනවා. ඒට නිශ්චිත හේතුව තවමත් අධ්‍යයනය කරමින් පවතිනකොට අද අපි මුහුණ දෙන අනිත් අභියෝගය තමයි පිළිකා තත්ත්වයන්. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, බෝ නොවන රෝග සඳහා ප්‍රධාන අවධානම් සාධක ලෙස අපි මං හිතන්නේ ගත්තාම අපිට තියෙන ප්‍රධාන ප්‍රශ්න වෙන්නේ සෞඛ්‍ය සම්පන්න නොවන ආහාර භාවිතය. அதிக லவண அதிக சீனி சகித ஆஹார சம்துப்த மேதாம்ல அதிக வேத்திய ஆஹார பாவித்தே ஹா பலத்துரு சஹா எலவழு அனுபவே அடுவீம எவகேம சாரீரிக வியாயாம் கத்தாம அத சாமானிய சாரீரிக வியாயாம் அடுவெலா தியனோ சாமானிய மட்டமே சாரீரிக கிரியாக்காரகாம் எதீமத்துலின் போ நோன ரோக பாலனே கிரீமட ஹக்கி வெலா தியனோ அப்படி புருஷ பக்ஷே கத்தாம பிரிமின் ஹா சசந்தன கல காந்தாவன் சாரீரிக கிரியாக்காரகாம் எதீம அடுபவாக் பெண்ணும் கரன் நிசா சரீர ஸ்கந்த தர்ஷக்கே கத்தாம பிரிமிங்க அடுவெலா தியனோட ஸ்தூல பவஹா தரபாரு பவ மே ரோகவலட்ட மம்மாவா தியூர்த்த கண்ண தத்தியாக்கலா தியன மோதே தும்பானே கன கதா கண்ணகோட கரு சபாபத்துமணி தும்பானே அடுவெலா திப்பத் அத மேவன கூட தும்கல ஆசிரித நிஷ்பாதனா பாவித்தே வடிவெலா தியனோ இவகே மத்பன் பாவித்தே சஹா வாயு தூஷணே கணத் அப்பி மே அவஸ்தாதி மே அவதானி அமுக்கரன்னோன பாஹிர வாயு தூஷிக்கோன கார்மிக விமோச்சனையாக வாகன
வேலை
வாயு விமோச்சனைய வாயு பாலனை நோக்கலோ கர்மாசாலா அத்தியோன ஆபாத என்ன புலம் எவகேம மே அவஸ்தாவதி மங்கிதானே விசேஷம் கரு சபாபத்துமனே மேராட்டே வார்ஷிக அயவேன் சௌக்கிய சந்தா வெண்கடலாத முதலனின் விஷால பிரமாணையா ரோகிங்கே ஹதிசி அனத்துரு சதா வெண்ணிலா தியனோ அதுதானே அப்பே அமாத்திய துமாத் பௌகித அவஸ்தல மே அனத்துரு கன சந்தான் கர்ண கொட்ட அது அப்பிட திபிச்ச லொக்குமா அபியோக தமாய் பௌகித அவஸ்தல தட முதல் வடி கரலா மே தட முதல் வீதிகால விரோதத்தா தக்கன கூட அமாத்திய துமா மங்கிதானே லொக்கு அபியோக மூண துண்ணா முகத மே தட முதல் மங்கிதானே வீதி நொபஸ்தாத் சாமானிய ஜனதா அவ மங்கிதானே ஹதவத்தலி மே தட முதல் கன விரோதத்தாவியாக் நகக்கிலா மே அவஸ்தாவிதி கியான கபதி ஏவாகேம மே விசேஷம் கரு சபாபத்துமணி மே அவஸ்தாவேதி ஹே சௌக்கிய அமாத்தியாசே கரகணி ஆமேதி சௌக்கிய அமாத்திய துமா துளு நியோஜ அமாத்திய துமா ஏவாகேம சௌக்கிய அமாத்தியாசே சியலும நிர்தாரின் மேராட்டே சௌகசேஷ்டே நாங்கன்னு தக்கன சகாயோக கன இதாமத் அகே கரமீன் ஏ இதுமல்லாட்ட மே சௌகசேஷ்டே ஸ்ரீலங்கா நாமாவத்த சந்தா விவர்த்தக்கினிய சக்தி தைரிய லபே வாய்க்கிலா மம்மே அவஸ்தாவேதி பார்த்தனி
ஸ்துதி ஹொன்ரபல் ஸ்ரீ இஸ்கந்தராசா
கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று நமது நாட்டிலே சுதேச வைத்திய முறையானது மக்களிடையே மிகவும் விரும்பி பின்பற்றப்படுகின்ற ஒரு வைத்திய முறையாக காணப்படுகின்றது. மேலத்தைய மருத்துவங்களிலே ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை உணர்ந்து கொண்ட எமது மக்கள் இன்று சுதேச வைத்திய முறையிலே ஈடுபாடு உடையவர்களாக காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே எமது இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்கள் சித்த மருத்துவத்துறையையும் முஸ்லிம்கள் யுனானி மருத்துவத்துறையையும் சிங்களவர்கள் ஆயுர்வேத மருத்துவத்துறையையும் பின்பற்றி வருகின்றார்கள். இவ்வாறாக இந்த மருத்துவத்துறையிலே கல்வி கற்று வெளியேறிய மருத்துவர்களை நியமிக்கின்ற பொழுது 7:2 என்ற வீதத்தில் நியமனம் நடைபெறுகின்றது. அதாவது 70 பேர் ஆயுர்வேத மருத்துவர்களாகவும் 20 பேர் யுனானி மருத்துவர்களாகவும் 20 பேர் சித்த மருத்துவர்களாகவும் 10 பேர் யுனானி மருத்துவர்களாகவும் நியமிக்கப்படுகின்றார்கள். இங்கு எமது வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இவ்வாறு மருத்துவர்கள் நியமிக்கப்படுகின்ற பொழுது அங்கே இன விகிதாசாரத்திற்கு ஏற்ற முறையிலே அந்த மருத்துவர்கள் நியமிக்கப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறு மொழி தெரியாத மருத்துவர்கள் மாகாணங்களிலே நியமிக்கப்படுவதால் பொதுமக்கள் அந்த மருத்துவ சேவையை பெற்றுக்கொள்ள போகின்ற பொழுது பல்வேறு விதமான அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றார்கள். கடந்த வாரம் எமது முல்லைத்தீவு மாவட்டத்திலே மூட்டு நோ என்று சென்ற ஒரு நோயாளிக்கு முட்டு வியாதிக்கு மருந்து கொடுக்கப்பட்டு அவர் ஒரு துப்பாக்கிய நிலைக்கு உள்ளானதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இவ்வாறான இந்த நியமனத்தை மாற்றி மாகாண அடிப்படையிலே இன விகிதாசாரத்துக்கு ஏற்ற வகையில் இந்த சுதேச வைத்தியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகின்றேன். இதைவிட தொடர்ந்து தாதியர்களுடைய வெற்றிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது
on the ethnic proportion, but it is the Siddhi and Yunani. Usually it is correct what you say that there should be Siddhi to Yunani, it should be 2-1. But the problem is during the conflict time, there were not enough Siddhi people from the north. So what they have done was, they have turned the proportions the other way. That means 2 Yunani to 1 Siddhi. So this year also they have just followed what was happening the previous years. So I have instructed them to again go back to the previous one before the war to have 2 Siddhi Ayurveda to 1 Yunani. So yeah. It will happen from the next batch.
Okay, thank you. இதோடு தாதியர்களதே வெற்றிடங்களை நிரப்புவதற்காக அவர்கள் பயிற்சிக்கு சேர்க்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பௌதீகம் அல்லது கணித துறையிலே சித்தியடைந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடப்படுவதோடு
last 3 years there were no nurses passing out because of the qualifications problem. Now the first batch will be passing out on in January. In January we will send you a good proportion of nurses to north.
Yeah, yeah, that is correct. But இந்த தாதியர்களுக்கான பயிற்சிக்கு அவர்கள் உள்ளாங்கப்படும் பொழுது ஆங்கிலம் சித்தி ஆங்கிலம் சீத்தரத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அங்கு உள்வாங்கப்படுகின்றது. இதனாலே கடந்த முறை 170 மாணவர்கள் எங்களுடைய வடபகுதியிலே இந்த தாதியர் பயிற்சிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தும் இந்த ஆங்கிலம் சீத்தர பாட சித்தி பெற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் 40 பேர் மட்டுமே அங்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் மருத்துவ கல்லூரிக்கோ அல்லது ஏனைய பல்கலைக்கழக நுழைவாயில்களுக்கு போகின்ற பொழுது அங்கு ஆங்கிலத்தினுடைய தரம் சித்தி என்பது பார்க்கப்படுவதில்லை. எனவே இந்த தாதியர் பயிற்சிக்கு உள்வாங்கப்படுகின்ற பொழுது இந்த ஆங்கில கல்வியை அவர்களுக்கு ஒரு பிரத்யேக கல்வியாக பயிற்றுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பல்கலைக்கழக புதுமுக மாணவர்களுக்கு எவ்வாறு அந்த ஆங்கில கல்வி பயிற்சி அங்கு நடத்தப்படுகின்றதோ அது போன்ற ஒரு பயிற்சியை இந்த தாதியர்களுக்கும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இதைவிட எங்களுடைய தேசிய கொள்கையின் அடிப்படையில் 100 பெண்களுக்கு 5 ஆண்கள் என்ற வகையில் இந்த தாதியர்கள் உள்வாங்கப்படுகின்றார்கள். இதனாலே இந்த வடமாகாணத்திலே இருக்கின்ற ஆண்கள் இந்த தாதியராக உள்வாங்க முடியாத ஒரு நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது. பெண்கள் அதிக அளவிலே இந்த தாதியராக உள்வாங்கப்படுவதனாலே இந்த வடபகுதியில் உள்ள பின்தங்கிய பிரதேசங்கள் தொடர்ந்து வெற்றிடங்களாக இருந்து வருவதும் இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதனை விட 2004 2007 ஆகிய ஆண்டுகளிலே கலைத்துறை வர்த்தகத்துறையிலே கல்வி கற்றவர்களும் இந்த தாதியர்களாக உள்வாங்கப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. எனவே இந்த 30 வருட காலமாக யுத்தம் நடைபெற்று இந்த வடகிழக்கு பகுதியிலே வளமையாக இருக்கின்ற சுற்று நிரூபங்களில் இருந்து ஒரு மாற்று நடவடிக்கை ஏற்படுத்தி இந்த ஏனைய கலைத்துறை வர்த்தகத்துறையிலே கல்வி பயின்று சித்தி அடைந்திருக்கின்ற எங்களது பிள்ளைகளையும் இந்த தாதியர் சேவையினுள் உள்வாங்கிக் கொள்வதற்கு விசேடமான சுற்று நிரூபங்கள் வெளியிடப்பட்டு அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பிரதேசத்திலே அவர்கள் சேவையாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதனை விட இந்த தாதியர்களாக உள்ளடக்கப்படுகின்ற பொழுது அங்கு சட்புள்ளி திட்டம் புள்ளித்திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். தேசிய ரீதியிலே இந்த சட்புள்ளி திட்டத்தின் அடிப்படையில் இந்த பிள்ளைகள் தாதியர் பயிற்சிக்காக உள்வாங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த புள்ளி திட்டத்தினை பெறாத வகையிலே அவர்கள் அந்த உரிய அந்த வேலைகளுக்கு உள்வாங்கப்பட முடியாத ஒரு நிலையும் காணப்படுகின்றது. ஆனால் இந்த பல்கலைக்கழகங்களிலே மாவட்ட அடிப்படையில் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்ற பொழுதும் இந்த தாதியர் பயிற்சிக்கு என்று இந்த சட்டுள்ளி திட்டம் நாடளாவிய ரீதியாக காணப்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, எங்களுடைய வட மாகாணத்தை கிழக்கு மாகாணத்தை ஏனைய மாகாணங்களோடு ஏனைய மாவட்டங்களோடு இந்த உங்களுடைய இலவச மருத்துவ சேவையை வழங்குகின்ற பொழுது கருத்தில் கொள்ளாது இந்த யுத்தத்திலே மீண்டெழுந்த மாவட்டங்கள் வகையிலே மாகாணங்கள் என்ற வகையில் விசேடமாக இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதோடு இந்த வடமாகாணத்திலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கு இதுவரை ஒரு விசேடமான வைத்தியசாலை நிறுவப்படாமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். ஆகவே இவர்களை
யூ கான் டிவியேட் ஃப்ரம் த ஒன் டிஸ்ட்ரிக்ட் யூ நோ திஸ் இஸ் கிரைட்டீரியா கெசட்டட்.
Yeah.
So in the gazette you can't say that this is the criteria for north, this is the criteria for western, right? This is the whole problem. So it is only one criteria because one exam and one recruitment procedure in the entire country. So now can you do that for the doctors? You can't know. It's the same thing.
You don't have science.
Pardon?
You need that qualification with that score.
Yeah.
So you will have to change it, otherwise hardly now only 150 people are being trained, whereas they could have trained 300 people in there
from the north.
The cadres, as I told you, the nurses, you need so many hundreds you need, but because you don't have people to recruit.
No, we have enough recruits. The problem is that there is a limited provision for training. That's the whole problem why there is a shortage of nurses. Not that there are not enough applicants. There are enough applicants. Applications are okay. Now at the moment there are 7,575 have been trained in the nurses training school with all those qualifications. But there is a shortage because that is why we have set up the faculty of nursing. So with that actually this will be fulfilled. So I don't know why this they are asking for the English credit, because that is not a requirement even for medical officers or for the university education.
Yeah.
That I will look into that.
Okay, thank you.
Thank you. Garu Azu Marasinghe Macharituma.
Mulasana Roda Mantraitumani. Deshetama Itamat Vedagat Amatyanseka Karakasabha Avasthaya Katha Karanna Labima Itamat Santoshayata Pat Wenawa. සමාජ වෙළඳපොළ ආර්ථිකයක් කරා පියනගෙන ශ්‍රී ලංකාව සමාජ වෙළඳපොළ ආර්ථිකයක ප්‍රධාන අංග ලක්ෂණ හැටියට සලකන නිදහස් අධ්‍යාපනය නිදහස් සෞඛ්‍ය සේවය ආරක්ෂා කරන්න කටයුතු කරන අමාත්‍යාංශයක් හැටියට සෞඛ්‍ය අමාත්‍යාංශය අපි අඳුනගෙන තියෙනවා. විශේෂයෙන් මම මේ මොහොතේ සෞඛ්‍ය ඇමැතිතුමාට දේශයේම ගෞරවය පුද කරන්න කැමති අපේ සේනක බිබිලේ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරලා මෙච්චරකල් ඖෂධ ශේත්‍රයේ තිබුණ මාපියාවත් එක්ක සටන් කරලා මේ මාපියාවට පහර ගහලා සෞඛ්‍ය ශේත්‍රයේ විශේෂයෙන් සියලුම රෝගීන්ගේ ඖෂධ මිල අඩු කරන ක්‍රමවේදයකට සියලුම ඖෂධ අඩු කරන්න කටයුතු කිරීම ගැන මේ ගැන කතා කරනකොට ගරු මුලාසනාරුවට මන්ත්‍රීතුමනි මේ සෞඛ්‍ය සේවයේ සමහර මන්ත්‍රීවරු කතා කරා මේ ප්‍රචාරණය සඳහා මෙච්චර මුදල් වියදම් කරලා තියෙනවා කියලා. මේ මන්ත්‍රීවරු කිසි කෙනෙක් දන්නේ නැහැ සෞඛ්‍ය අධ්‍යාපනය කියලා විශේෂ කාර්යයක් තියෙනවා, විශේෂ කාර්යාංශයක් තියෙනවා. මේ සෞඛ්‍ය අධ්‍යාපන කාර්යාංශය හරහා සෞඛ්‍ය සේවයේ ප්‍රචාරණය සඳහා ඔව් මුදල් වෙන් කරලා තියෙනවා. උදාහරණයකට අපි කතා කරනවා සබංගාල අත සෝදගත්තට පස්සේ ලෙඩ රෝග සෑදෙන්නේ නැතුව ඉන්නේ කොහොමද කියන එක අපි දැනුවත් කරනවා මාධ්‍ය හරහා. මේ මාධ්‍ය හරහා දැනුවත් කිරීම තුළ තමයි සමස්ත සෞඛ්‍ය වියදම එකෙන් අඩු වෙන්නේ. මොකද විෂබීජ නාශකයක් හැටියට සබන් පාවිච්චි කරලා ලෙඩ රෝගලින් සුව වෙලා අපේ දරුවෝ මේ ගැන ඉගෙන ගන්න. මේ සඳහා තමයි මේ මුදල් වියදම් කරන්නේ විශේෂයෙන් සෞඛ්‍ය සේවයේ ප්‍රචාරණය සඳහා. විශේෂයෙන් හෙද වෘත්තිකයෝ ගැන කතා කරනකොට අපි දන්නවා සමන් රත්නප්‍රිය මහත්මයලා විශාල මෙහෙයක් කරනවා හෙද වෘත්තිකයෝ සඳහා. ඒ හෙද වෘත්තිකයන්ගේ විශේෂයෙන් හෙද පීට හදන්න හෙද විදුහල් සංවර්ධනයට හෙද පීටේ හදන්න ගිය අවුරුද්ද මිලියන 2500ක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් වෙන් කරා. ඒ වගේම මේ අවුරුද්ද මිලියන 1000ක් වෙන් කරලා තියෙනවා. ඒ වගේම හෙද විද්‍යාල හදන්න මිලියන 200ක් වෙන් කරලා තියෙනවා. මේ ආදී කටයුතු වලින් අපේ හෙද විදුහල් සංවර්ධනයේ කිරීම තුළ සෞඛ්‍ය ශාස්ත්‍රයේ වඩා වඩා දියුණු සේවයක් හැටියට හෙද හෙදියන් පුහුණු කරන්න අවස්ථාව ලැබිලා තියෙනවා. ඒ වගේම අපිට මතකයි මේ ගැන කතා කරනකොට අපිට ආරංචි ලැබිලා තියෙනවා පසුගිය දවස්වල අබේ ආරාමේ රැස්වීම තියලා මේ ජාතික රෝහලේ සමහර හෙද නිලධාරීන් එක්ක කොහොමද අද දවසේ මෙතෙන්ට ඇවිල්ලා ප්‍රශ්න කරන්න කියලා සාකච්ඡා කරලා තියෙනවා. හැබැයි සාකච්ඡා පුස්සක් වෙලා තියෙන අවසානයේ ඒ විරුද්ධව කතා කරන්න හිටියත් මෙතෙන්ට ඇවිල්ලා හෘද සාක්ෂිය ගැන කල්පනා කරලා මම හිතන්නේ අපිට සපෝට් එකට අපිට සහයට කතා කර අපි දැක්කා. ඒ ආකාරයේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයද අවංකව දියුණු වෙලා අවංකව ඉදිරියට යන අමාත්‍යාංශයක් හැටියට අපි දකිනවා. අපි දැක්කා හෙද සොයුරු සොයුරියන් උසස් වීම සඳහා දැනටමත් 800ක් විතර පුහුණු වෙනවා ඉදිරි අවශ්‍යතා සඳහා. අපි කලින් දැක්කේ මේ හෙද සොයුරු සොයුරියන් පුහුණු කරන්න අවුරුද්දකට 200ක් නැත්නම් 100ක් පසුගිය කාලේ අභයාරාමේ නායකත්වයේ ගත්ත කාලේ තිබුණේ. ඒ කාලේ මේ ගැන කතා කරේවත් නැහැ. නමුත් අද මේ හෙද සේවයේ දියුණුවට අවුරුද්දකට 800ක් විතර ප්‍රමාණයක් දියුණු වෙන ආකාරයක් අපි දකිනවා. ඒ වගේම රජයේ හැම සේවකයකටම මූලික වැටුප 20%කින් වැඩි වෙනවා. හෙද සේවයටත් මේක නියමිතයි. හෙද සේවයේ සියලු වෘත්තිකයන්ගේ වැටුප 20%කින් වැඩි වෙනවා. අමතක කරන්න එපා සෞඛ්‍ය වෘත්තිකයන්ට පමණක් විශේෂයෙන් රුපියල් 300ක විශේෂ දීමනාවක් යෝජිත වෙලා තියෙනවා. ඒ වගේම මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි උසස් අධ්‍යාපන ආංශික අනුකමිටුව හැටියට අපි සාකච්ඡා කරා වෛද්‍ය විද්‍යාල වර්ධනය කොහොමද සිද්ධ කරන්නේ කියලා. මේ අර්ථයේ තෙලිප්පලේ කැන්සර් හොස්පිටලයක් හදලා උතුරේ යාපනයේ විශ්වවිද්‍යාලයේ තව තවත් දියුණු කරලා වෛද්‍ය පීඨය දියුණු කරලා මේ වෛද්‍ය පීඨය දියුණු කිරීම තුළ අපිට හැකියාව ලැබෙනවා 60ක් 80ක් විතර අමතර අලුතෙන් සිසුවියන් ඇතුළත් කරගන්නව වෛද්‍ය පීඨයන්ට. ඒ වගේම රජරට විශ්වවිද්‍යාලය, නැගෙනහිර විශ්වවිද්‍යාලය ප්‍රශ්න තියෙනවා. මේ විශේෂයෙන් වෛද්‍ය වෘත්තිකයෝ ආචාර්යවරු හැටියට මේ නොවන තත්ත්වයක් තියෙනවා. මේ ගැන අපි කතා කරලා තියෙනවා. මේ සඳහා විශේ෷ වැඩසටහන් මේ රජරට හා නැගෙනහිර විශ්වවිද්‍යාලයේ ආශ්‍රිත තියෙන රෝහල් දියුණු කරලා පහසුකම් ලබලා දීලා, ඒ නේවාසික පහසුකම් වෛද්‍යවරුන්ට ලබලා දීලා මේ සඳහා කාර්ය ගරු ඇමතිතුමා ප්‍රමුඛත්වය අරන් ඉන්නවා. ඒ වගේ අපි යෝජනා කරනවා, අපි කතා කරනවා රාත්‍රී අධ්‍යාපන විශ්වවිද්‍යාලවල. එහෙම රාත්‍රී අධ්‍යාපනයත් ඇතිකලොත් විතරයි විශ්වවිද්‍යාලවල ගන්න ප්‍රමාණය වැඩි කළ හැකි වන්නේ. ඒ යටතේ අපිට හැකියාවක් ලැබෙනවා වෛද්‍ය පීඨවලටත් ඒ ඉඩ ප්‍රමාණය වැඩි කරගන්න. මේ ගැන අපි සමහර මන්ත්‍රීවරු දැක්කා පෞද්ගලික වෛද්‍ය අධ්‍යාපනය ගැන ඊර්ෂ්‍යාවෙන් කුහක්කමින් කතා කරන. අපි ඒගොල්ලන්ටත් කියනවා ඇස් ඇරලා බලන්න, මේ අවස්ථා වැඩි කළොත් විතරයි අපිට ශ්‍රී ලංකාවත් කියුබාව වගේ රටක් ආදර්ශයට ගත්තොත් ඔබ දකිනවා කියුබාවේ අද වෛද්‍ය වෘත්තිකයෝ විතරක්, සෞඛ්‍ය සේවයේ වෘත්තිකයෝ විතරක් 50,000ක් විතර විදේශගත වෙලා රැකියාවල යෙදී සිටිනවා. ඒ පැත්තෙන් ගත්තාම ඇයි අපිට එතෙන්ට යන්න බැරි? ප්‍රධාන හේතුවක් තමයි මේ සමහර වෛද්‍යවරුන්ගේ තියෙන කුහක්කම. මේ කුහක්කම කොහොමද කියනවා නම්, මේ වෛද්‍යවරු මේ පටන් ගන්නවා වැඩ වර්ජන, මේ අයවැයේ තියෙන ඉතාමත් රජය පැත්තෙන් ජනතාවට හිතකර ක්‍රමවේද ගොඩක් අරගෙන තියෙන වෙලාවෙත් මේ වෛද්‍යවරු මොකද කරන්නේ? සාකච්ඡාවක් පවත්වලා පැහැදිලි කරලා දුන්නත්, මේ පේයි ටැක්ස් එකෙන් කොහොමද වෙන්නේ කියලා පැහැදිලි කරලා දුන්නත් මේගොල්ලෝ ටක් ගාලා වැඩ වර්ජන පවත්වනවා. මේ වැඩ වර්ජන පවත්වනකොට මට මතක් වෙන්නේ ආරංචියේ විදිහට කොච්චර කිව්වත් අහන්නේ එකම එක තැනකින් කියන එක විතරයි. ඒ නාත දෙයියෝ කියන එක විතරයි. නාත දෙයියෝ කිව්වොත් හෙට ස්ට්‍රයික් කරන්න කියලා හීනෙන් ඇවිල්ලා. ඉතින් මේ පටන් ගන්නවා සමහර වෛද්‍යවරු, වෛද්‍ය සංගමේ සමහර නිලධාරීන් පටන් අරගෙන පහුවදා පටන් ගන්නවා ස්ට්‍රයික් එක. මේක තමයි මේ සිදුවෙන්නේ. අපි ඒ නිසා කියනවා මේ වෛද්‍ය නිලධාරි සංගමේ බුද්ධිමත් උගත් වෛද්‍යවරුන්ට මේ ගැන ටිකක් හිතලා බලන්න. තමන්ගාව ඉන්න කීප දෙනෙක් ඒගොල්ලන්ගේ පෞද්ගලික අපේක්ෂා වෙනුවෙන් වෘත්තීය සමිති මෙහෙවනවට වඩා ජාතියට අවශ්‍ය, අපි වෛද්‍යවරු හැටියට අපි කිව්වේ වෛද්‍යවරු දෙවිවරු කියලා. නමුත් මේ වෛද්‍යවරු දෙවිවරු කියන තත්ත්වෙන් මිදිලා අර සමහර දෙනෙක්ගේ පෞද්ගලික අපේක්ෂා වෙනුවෙන් මේ වෛද්‍ය ශාස්ත්‍රයේම කැප කරන් ඉඩ දෙන්න එපා. මම හිතන්නේ මේ ගැන GMO එකේ නැත්නම් රජයේ වෛද්‍ය නිලධාරීන්ගේ සංගමේ ඉන්න බුද්ධිමත් උගත් අපේ වෛද්‍යවරු අනාගතයේ ඉදිරියට ඇවිල්ලා මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය යන වැඩපිළිවෙලත් එක්ක, ජාතික වැඩසටහනත් එක්ක රටට හිතකර නිදහස් සෞඛ්‍ය සේවය රැකගන්න නම් මේ කටයුතුත් එක්ක එකතු විය යුතුයි කියලා අපි මේ සභාවට යෝජනා කරනවා. ඒ වගේම මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ සමස්ත ලංකා පළාත් සෞඛ්‍ය සේවාව සම්බන්ධයෙන්, සෞඛ්‍ය සේවා රියදුරුන්ගේ සේවාව සම්බන්ධයෙන් යමක් පැහැදිලි කළ යුතු වෙනවා. සියලුම පළාත් සභා තුළ සෞඛ්‍ය රියදුරු තනතුරු ස්ථාපිත කිරීම සම්බන්ධයෙන් ගරු ඇමතිතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමැති. අපිට මතකයි මේ සම්බන්ධයෙන් උත් කටයුතු කරනකොට මේ GMO එකේ කට්ටිය බය වුණා. අර ඇම්බියුලන්ස් සේවයේ, ගිලන් රථ සේවයේ ක්‍රියාත්මක කරනකොට මේ ගිලන් රථ සේවයේ හරහා රෝ ඔත්තු සේවය එනවා. රෝහතු සේවය හරහා දත්ත ගන්නවා. දත්ත අරගෙන අපිට මොකද අර ජාත්‍යන්තර කුමන්ත්‍රණ සිදු වෙනවා. මේ ආදී වශයෙන් අර හිතන්නත් බැරි සමාජයට විහිළු සපයන පුංචි ළමයිවත් කියන්නේ නැති කතා කිව්වා. ඒත් එක්කම තමයි මතක් වෙන්නේ අපි දැක්කේ පසුගිය කාලේ පෞද්ගලික බස් රියදුරන් වැඩ වර්ජනය කරම ඉතාමත් අසාධාරණ ඉල්ලීමකට. ඒ වගේම තමයි අපි දකින්නේ වෛද්‍ය නිලධාරීන් ඉල්ලන්නේ මේ තත්ත්වයට පත් වෙලා ඉතාමත් අසාධාරණ ඉල්ලීම ඉල්ලනවා විතරක් නෙමෙයි, අවසානයේ අපිට ආරංචි මුදල් අමාත්‍යාංශයේ ගිහිල්ලා සාකච්ඡා කරාට පස්සේ හැල්ලු වෙලා අන්තිමට ඉතාමත් පහත් තත්ත්වයට වැටිලා වෛද්‍ය වෘත්තියත් මෙන්න මේ වගේ ස්ට්‍රයික් කරනවාද කියලා අහගෙන ආපහු ආවා කියලා. ඒ නිසා මේ කතාව කියනකොට මේ පළාත් සෞඛ්‍ය රියදුරු සේවය ගරු ඇමැත්තුමනි, දැනටත් 1987 වර්ෂයේ තමයි මේ පළාත් සභා ක්‍රමය ආරම්භ වීමට පෙරත් සෞඛ්‍ය රියදුරු සේවාව සෞඛ්‍ය අමාත්‍යාංශ යටතේ පැවැත්වුණේ. පළාත් සභා ආරම්භ වීමෙන් පස්සේ සෞඛ්‍ය රියදුරු සේවාව ඒකාබද්ධ සේවාව යටතට ගැනුණා. 2002 වසරේදී රේකී අමාත්‍යාංශයේ රියදුරු මහතුන්ගේ ඉල්ලීම පිට සෞඛ්‍ය රියදුරු සේවාව සෞඛ්‍ය දෙපාර්තමේන්තුව තුළ සංවෘත සේවාවක් ලෙස ස්ථාපිත කරලා තියෙනවා. පළාත් සෞඛ්‍ය රියදුරු සංගම්වල ඉල්ලීමට අනුව රේකී අමාත්‍යාංශයේ අනුගමනය කිරීමෙන් 2005 වසරේ සිට බස්නාහිර දකුණ හා ඌව යන පළාත් තුළද සෞඛ්‍ය රියදුරු සේවය සංවෘත සේවාවක් ලෙස දැනටමත් ස්ථාපිත කරලා තියෙනවා. නමුත් කියන්න කනගාටුයි අනෙකුත් පළාත් සභා 6 මේ සෞඛ්‍ය රියදුරු තනතුර ස්ථාපිත කිරීම තාමත් ප්‍රමාද වෙලා තියෙනවා. සමහර පළාත් සභාවල මේ කටයුතු සමහර ආණ්ඩුකාරවරු හිතුවක්කාර විදිහට ක්‍රියා කරමින් මේකට ඇහුම්කන් නොදෙමින් විවිධ තර්ක ඉදිරිපත් කරමින් මේ කටයුත්ත පැහැර ඇරලා තියෙනවා. ඒ නිසා අපි ඉල්ලීමක් කරනවා විශේෂයෙන් මේ සෞඛ්‍ය රියදුරන්ගේ, එහෙම නැත්නම් ඇම්බියුලන්ස් රියදුරන්ගේ ප්‍රශ්නය ගැන ඔබතුමා මැදිහත් වෙලා සියලුම පළාත් සභා තුළ සෞඛ්‍ය රියදුරු තනතුර ස්ථාපිත කරන්න කටයුතු කරන්න කියලා ඔබතුමාගේ කාරුණික අවධානය යොමු කරනවා විශේෂයෙන් මේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන්. මම කලින් කතා කරපු ඖෂධ ප්‍රතිපත්තිය ගැන කතා කරනකොට අපිට කතා නොකරම බෑ. ඖෂධ සංස්ථාව, රාජ්‍ය ඖෂධ සංස්ථාව අද වන විට ලබාගෙන තියෙන ලාභ ගැන. දැන් රාජ්‍ය ඖෂධ සංස්ථාව දැන් ඩොලරේ අගේ වැඩි වුණත් කිසිම වෙලාවක මිල වැඩි කළේ නැහැ. දැන් කලින් ඔසුසලවල් වලින් ලබාගත් ඖෂධවල හිගයක් තිබුණත් මේ හිගය හරියාකාරව කළමනාකර ගැනීම තුළ අපිට හැකියාව ලැබුණා හිගයකින් තොරව සියලුම ඖෂධ ලබා දෙන්න. මේ ගැන කතා කරනකොට රාජ්‍ය ඖෂධ නීතිගත සංස්ථාවේ පසුගිය වර්ෂවල ඉතිහාසය ගත්තොත් 2011 2012 වගේ වර්ෂවල ගත්තාම තිබුණ ලාභය දිහා බලනකොට ඒ වගේ දෙගුණයටත් වැඩි ලාභයක් 2015 වෙනකොට ලබාගෙන තියෙනවා. මිලියන 1230ක 16ක වැඩිවීමක් තියෙනවා 2014ත් එක්ක සංසන්දනය කරනකොට. ඒ වගේම 2016 සැප්තැම්බර් මාසයේ වෙනකොට 2015ත් එක්ක සංසන්දනය කරනකොට 17%ක වැඩිවීමක්. දැනටමත් මිලියන 1084ක ඖෂධ ලබා දීලා තියෙනවා මහජනතාවට ඉතාමත් පහසු මිලට.
ගරු මන්ත්‍රීතුමා, තව විනාඩි දෙකක් තිබෙනවා.
ඒ නිසා මෙවැනි කාර්යයන් ඉටු කරන්න විශේෂයෙන් සෞඛ්‍ය සේවය ගන්න ක්‍රියාමාර්ග ගැන දවසක් වුණත් කතා කරන්න පුළුවන් ගරු ඇමැතිතුමනි. ඔබතුමාගේ නායකත්වයේ යටතේ මේ සෞඛ්‍ය සේවය ඉතාමත් දියුණුවෙන් දියුණුවටපත් වෙනවා. එක දෙයක් අවසානයේ කියන්න කැමතියි විශේෂයෙන් සෞඛ්‍ය රක්ෂණ ක්‍රමය ගැන. විශේෂයෙන් අධ්‍යාපන අමාත්‍යාංශයත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශයත් ඒකාබද්ධව කරන සෞඛ්‍ය රක්ෂණයේදී විශේෂයෙන් පාසල් සිසු දරු දැරියන්ගේ සෞඛ්‍ය රක්ෂණය ගැන ඉතාමත් වැදගත් දෙයක්. මොකද අර අපි කලින් දැක්ක කතා කරනකොට සමහර වෙලාවට අපිට බේත් ගන්න යනදී ළඟම තියෙන ඩිස්පෙන්සරියට, ළඟම තියෙන පවුලේ වෛද්‍යවරයාට, මේ ළඟම ඉන්න පවුලේ වෛද්‍යවරයාගෙන් බේත් ගන්න යන වෙලාවට සමහරවිට ගෙදර අපි ගාව රුපියල් 100-200 නැති වෙලාවල් තියෙනවා. ඉතින් මේ වගේ අවස්ථාවකදී දෙමව්පියන්ට හැකියාව ලැබෙනවා සෞඛ්‍ය රක්ෂණ ක්‍රමයේ හැටියට සහතිකයක් ලබා ගන්න. තමන්ගේ අතේ ඒවලේ සල්ලි නොතිබුණත් වෛද්‍ය ප්‍රතිකාර ලබා ගන්න, ඒ වගේම වෛද්‍ය ප්‍රතිකාර ලබා ගන්න විශේෂයෙන් දරුවන්ට මේ සඳහා විශේෂ සැලකිල්ලක් හම් වෙනවා. මොකද ලෝකේ අනිත් රටවලත් මේ ක්‍රියාත්මක වෙනවා. මේ ක්‍රියාත්මක වීම තුළ තමන්ගාව සෞඛ්‍ය රක්ෂණයක් තියෙන නිසා ලෙඩ වෙන්නේ නැහැ. ඒ නිසා මෙවැනි ක්‍රියාමාර්ග වලින් තව තවත් සෞඛ්‍ය සේවයේ දියුණුවටපත් වෙනවා. මේක කිසිම කෙනෙකුට පුහු තර්ක ඉදිරිපත් කරමින්, තේරුමක් නැති වර්ජන කරමින්, තේරුමක් නැති සාකච්ඡා කරමින් කොච්චර කතා කරත් මේ සියලු දේවල් ඉදිරියට යනවා. ඒ නිසා සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට මා අවසාන වශයෙන් ඉතාමත් මෙවැනි සමාජයට අවශ්‍ය හිතකර වැඩසටහන් රාශියක් ක්‍රියාත්මක කරමින් සරණ සේවය සඳහා ගරු ඇමැතිතුමාටත්, නියෝජ්‍ය ඇමැතිතුමාටත්, ලේකම්තුමාටත් සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙමින් මම කතා අවසන් කරනවා.
ස්තුතියි.